ரோமர் 5:1-12. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றையும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. நாம் தொடர்ந்து இந்த ரோம நிருபத்தின் மூலமாக அநேக அவைக்குரிய சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட நாம் இவ்விதமாக தேவனுடைய சத்துருவாக இந்த உலகத்தில் மனிதன் எவ்விதமாக இருக்கிறான் என்பதை குறித்தும், தேவன் எவ்விதமாக ஒப்புரவாக்கி கொண்டார் என்பதை குறித்து நாம் அந்த 10வது வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தங்க. இன்றைக்கு தொடர்ந்து நாம் இந்த 12வது வசனத்தின் அடிப்படையில் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒரே மனிதன் மூலமாக இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது, பாவத்தின் விளைவாக மரணம் பிரவேசித்தது. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட மரணம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மரணம் என்பது ஆவிக்குரிய மரணத்தை சுட்டி காட்டுகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய மரணத்தை குறித்ததான சத்தியங்களை ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் சில வாரங்களை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு முன்பாக தேவன் மனிதனோடு கொண்டிருந்த அந்த உன்னதமான உறவை நாம் பார்க்கிறோம். விதமான உறவில் அங்கு ஏற்படுத்தப்பட்ட ஆரம்பத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவர் இவ்விதமாக அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், அவன் மண்ணினால உருவாக்கப்பட்டவன், அந்த மண்ணானது அவருடைய அந்த ஜீவ சுவாசம் போன பொழுது சரீரமாய் மாறிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் மனிதனில் அவனுக்குள்ளாக ஜீவிக்கிற ஒரு ஆத்மா உருவாகிறதை பார்க்கிறோம். ஒரு மண்ணை எடுத்து தேவன் அந்த மண்ணில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது இரண்டு காரியங்கள் நடைபெறுவதை பார். ஒன்று, அந்த மண் சரீரமாய் மாறிவிடுகிறது. இன்னொன்று, அவனுக்குள் உள்ளாக ஒன்று நுழைகிறதை பார்க்கிறோம். அது என்னவென்றால் ஆத்மா, பிழைக்கும்படியான ஒரு ஆத்மாவாக அந்த இடத்தில் மனிதனில் இரண்டு பகுதியை பார்க்கிறோம். ஒன்று, மண்ணாகிய அவனுடைய சரீரம். இன்னொன்று, அவனுக்குள்ளாக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆத்மா. ஆகவே ஒவ்வொரு மனிதனிலும் இரண்டு பகுதிகள் உண்டு. ஒன்று, அவனுடைய இந்த சரீரம், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம். இரண்டாவதாக, அவனுக்குள்ளாக அங்கு பிழைத்திருக்கிற ஒரு ஆத்மாவை தேவன் அங்கே கொடுக்கிறார். அங்கே அகதான் அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவிக்கிற ஆத்மாவானான், லிவிங் சோல் அப்படின்னு சொல்லுது. இவ்விதமாக தேவன் சொல்லிவிட்டு அங்கே மனிதனோடு உறவாடுகிறார். அவனுக்கு அவ்விதமாக அவனுக்காக எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். அவனுக்காக அருமையான அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குகிறார். அருமையான ஆறை உருவாக்குகிறார். இன்னுமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கும்படியாக காரியத்தை செய்கிறார். ஆனால் இந்த துணையை உண்டாக்குவதற்கு முன்பாக அவனை பார்த்து ஆண்டவர் அவனை சொல்றார். என்ன சொல்றார்னா, 17வது வசனத்தில், 16-17, அங்கே அவனை அந்த இடத்தில் கொண்டு வந்து பண்படுத்தும்படியாக வைக்கிறார். அதை பண்படுத்தவும் காக்கவும், 15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்பொழுது அவனுடைய ஆத்மாவானது உயிருள்ளதாக இருக்கிறது. அங்கே தேவனோடு அவன் உறவாடுகிறான். அப்பொழுது அவனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவன் அதை கேட்கிறான், என்ன அவனுடைய ஆத்மா பிழைத்திருக்கிறது. அப்ப ஆண்டவனிடத்தில் பார்த்து சொன்னார், ஆதாமே, 16வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, அதாவது ஆதாமை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆதாமே, நீ புசிக்கலாம்ப்பா, இந்த கனிகள் எல்லாவற்றையுமே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த கனியை நீ புசிப்பாயானால் நீ மரணத்தை சந்திக்க வேண்டும். கிரேக்க மொழியில் பார்க்கும்படியான அந்த வார்த்தையானது ஆத்ம மரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, சரீர மரணத்தை அல்ல. இந்த இடத்துல சாவு என்று சொல்லப்படுகிற அந்த சாவு எதற்குறித்து ஆண்டவர் சொல்றார்னா, உன்னுடைய ஆத்மா செத்து போயிரும்பா, இப்ப ஜீவிக்கிற ஆத்மாவாக இது இருக்கிறது, ஆனால் இந்த கனியை நீ புசிப்பாயானால் உன்னுடைய ஆத்மா செத்துவிடும். ஆகவே ஆண்டவர் அவனும் அவ்விதமாக அவனோடு கூட உறவாடுகிறார். ஆண்டவர் பேசுகிற அவருடைய காரியங்களை குறித்து அவன் கேட்கிறான். அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி அருமையான துணையை உண்டாக்குறதை பார்க்கிறோம். விதமான ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு, இந்த அருமையான உறவானது அந்த இடத்துல தொடர்ந்து செயல்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்தாரு, அவிதமாக அங்கு மிருகங்களையும் மற்ற ஜீவ ஜந்துக்களை எல்லாம் கொண்டு வந்து ஆதாம் பேரிடுகிறான். ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையையும் கூட ஆண்டவர் அவிதமாக உருவாக்குகிறார். இவ்விதமான ஒரு நிலையில் அவர்கள் உருவாக்கப்பட்ட போது அந்த 25வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அப்படின்னா என்னன்னா, அவர்களுக்கு பாவம் என்கிற தன்மை என்பது சிறிதேனும் இல்லை. பாவம் என்கிற அந்த வித்தும் இல்லை, பாவம் என்கிற அவிதமான உணர்வும் அவர்களுக்குள்ளாக இல்லை. இருவரும் நிர்வாணிகளாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், ஆதாம் இந்த கண்ணியை புசிக்கிற நாளில் உன் ஆத்மா இறந்துவிடும், செத்துவிடும். இவ்விதமான வேளையில மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவ்விதமாக அவன் கண்ணியை புசிக்கிறான். அங்கே கண்ணியை புசித்த உடனே அங்கு நாம் பார்க்கிறோம், அவ்விதமாக அந்த இடத்துல அவன் கண்ணியை புசித்த உடனே செய்யும்படியான சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உண்டாயிற்றுன்னு சொன்னது இல்லைங்களா? இப்ப பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டது. கனியை புசிக்க கூடாது என்ற காரியத்தை அங்கே அவன் புசித்து விட்டான். பாவம் பிரவேசித்த உடனே மரணம் அங்கே நேரிட்டது. இந்த மரணத்தை குறித்த காரியத்தை தான் உங்களுக்கு ஒரு 14 காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். மரணம் என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் உடனடியாக மரித்து விடவில்லை. அவருடைய சரீரம் இன்னும் உயிருடன் இருக்கிறது. ஆனா தேவன் இந்த ஆத்மா உடனடியாக மரித்துவிடும், படிப்படியாக அவனுடைய சரீரமும் மரித்துவிடும். இவ்விதமான இந்த காரியத்தில் முதலாவது காரியம் என்னவென்றால், ஆத்மா மரித்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் அவனுக்கும் இடையில் இருந்த இனிமையான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இட் வாஸ் கட் ஆஃப். அதற்கு முன்பாக தேவனோடு அவன் அருமையான ஒரு உறவை கொண்டிருந்தவனாக, தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தவனாக, அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த ஐக்கியமானது, உறவானது துண்டிக்கப்படுகிறது. முதலாவது காரியம் தான் பார்க்கறங்க. ஆத்மா மரணம் என்று சொன்னால், இந்த இடத்துல ஒரு ஆத்மாவில ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய ஆத்மா செத்த ஆத்மா இருக்கு, ஆனா செத்து போயிருச்சு. செத்து போன உடனே அந்த செத்து போன ஆத்மாவில் தேவனோடு கூடியிருந்த அந்த தொடர்பு முதலாவது துண்டிக்கப்பட்டது. இரண்டாவது காரியமாக, மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் விரும்பவில்லை. அவன் பாவம் செய்த உடனே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவ்விதமாக அங்கே 8 வசனத்தில் அங்கே பின்னால பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி விருட்சத்தின் தோட்டங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் சரீரம் உயிருள்ளதாக இருக்கிறது, ஆனா ஆத்மா செத்து பிறக்கிறார்கள். என்ன கேட்டா, இது வந்து இவ்விதமாக ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் ஏற்பட்டது போல, அந்த ஆதாமின் மூலமாக நாம் எல்லாருமாக அவனுடைய வழியில் வந்தவர்கள். இந்த சரீரத்தோடு பிறக்கிறோம், ஆனா நம்முடைய ஆத்மா செத்து போன ஒரு ஆத்மாவாகவே பிறக்கிறது. ஆகவேதான் இப்படி எப்படி நம்ம பார்க்கிறோம், சாதாரணமா இங்கே ஆதாமனுடைய பாவமும் பாவத்தன்மையும் நமக்குள்ள பிரவேசிக்கிறது. இப்ப சாதாரணமா ஒரு குழந்தைய கூட பார்க்கிறோம், நம்ம இயற்கையாகவே சந்திக்கிற சில நிகழ்வுகளை பார்க்கிறோம், அப்பாவை போலயே மகன் இருக்கிறான் அல்லது தாயை போல மகள். இது எப்படி வருகிறது? அந்த ஜீனுங்கிறது மூலமாக அந்த தகப்பன் தாய் அவர்களுடைய அந்த உருவத்தின் தோற்றமோ மற்ற ஏதோ அவர்களுக்குள்ளாக வருகிறது. அதே விதமாக ஆதாமனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? மரித்து போன ஆத்மாகவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுமே செத்து போன ஆத்மாவோடு கூட தான் பிறக்கிறான். இந்த செத்து போன ஆத்மாவின் தன்மைகள் என்ன? முதலாவது, இனிமையான அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இனிமேலுமாக தேவனோடு கூட கொள்ளுகிற உறவு
அற்றுப்போய்விட்டது. ஆகவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனோடு உறவு என்பது அற்றவனாகவே பிறக்கிறான். இரண்டாவதாக அவர்கள் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை விரும்பவில்லை. இயற்கை மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்ப மாட்டான். அவருடைய வாழ்க்கையில அதை விட்டு விலகத்தான் பாவான ஒழிய அவருடைய வாழ்க்கையில அவிதமாக தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த அவிதமான ஒரு காரியம் இருக்காது. மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம், அவன் அவிதமாக தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி ஒளித்துக் கொள்ளுகிறான். அவன் எப்பவுமே தேவனிடத்திலிருந்து தன்னை ஒளித்துக் கொள்ளுவான். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே செத்துப்போன ஆத்மாவில் இருக்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ளவும் முடியாது. ஏன்னு கேட்டா அவன் இயற்கையாகவே தேவனை விட்டு விலகி போகிறவனாகவே காணப்படுவான். அவன் தேவனிடத்திலிருந்து தன்னை ஒழித்துக் கொள்ளும்படியாக அவன் எப்பொழுதுமே பார்ப்பான். தேவனுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிற உறவை அவன் தாமே விரும்புவது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில ஆகவே அவன் என்ன பண்ணுகிறான், தேவனை விட்டு ஒழித்துக் கொள்ளுகிறான். பொதுவாக இயற்கையான ஒரு ஆத்மா செத்து போன மனிதனில் காணப்படுகிற தன்மைகள். இப்ப நம்ம மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் தேவனாக அந்த ஆத்மாவில் மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த ஜீவ சுவாசத்தை ஊதவில்லை என்றால் அதான் மறுபிறப்புன்னு பாக்குறேங்க. செத்து போன ஆத்மா மறுபடியுமாக பிறத்தல், அந்த மறுபிறப்பு அடையாத மட்டுமாக அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளவும் மாட்டான், விரும்பவும் மாட்டாங்க. சத்தியத்தை இவ்வளவுதான் கேட்டாலும் அவனுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய தாகம் வராது, ஆவிக்குரிய விருப்பம் வராது, அவனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நாட்டம் வராது. அவன் ஆண்டவரை விட்டு விலகி போகத்தான் பார்ப்பான். பாவத்தின் வழியைத்தான் அவன் தெரிந்து கொள்ள பார்ப்பான். பாவத்தின் வழிதான் அவனுக்கு இன்பமாக இருக்கும். ஆகவே அவர்கள் என்ன பண்றாங்க, அங்கே மூன்றாவதாக அவிதமாக அங்கு ஒழித்துக் கொள்கிறார்கள். நான்காவதாக என்ன பார்க்கிறோம், அவன் ஒரு குற்ற உணர்வுள்ளவனாகவே இருக்கிறான். ஏன் ஒழித்துக் கொள்றான், அவன் நேர்மையுள்ளவனா இருந்தானா அவன் ஒழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன். எப்பவுமே வேதனை சொல்லுது, மனிதர்கள் ஒளி உலகத்தில் வந்திருந்தும் அவர்கள் இருளில் இருப்பதே விரும்புவார்கள். அப்ப இந்த உலகத்தில் உயிர்ப்பிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனுடைய நிலையும் அல்லது உயிர்ப்பிக்கப்படும் மட்டுமாக அவனுடைய வாழ்க்கையில ஒளியை அவன் பகைப்பான். சத்தியத்தை சொன்னா கூட அவன் அது உள்ளாக அவன் பகைக்கான ஒளிய அவன் விரும்ப மாட்டானுங்க. அவனுடைய வாழ்க்கையில ஏன்னு கேட்டு அவன் ஒரு குற்ற உணர்வு அவனுடையக்குள்ளாக இருக்கும். அவன் ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் பொழுது அவன் குற்ற உணர்வினால பீடிக்கப்படுவான். குற்றம் செய்வான், குற்ற உணர்வினால அவன் பீதிக்கப்படுவான். குற்ற உணர்வு அவனை அவிதமாக பாதிக்கும். குற்ற உணர்வினால அவனுடைய வாழ்க்கையில அவன் விலகி ஓடுகிறவனாகவே காணப்படுவான். அடுத்ததாக அவன் அதற்கு முன்பாக தேவனோடு இணைந்து கொண்டிருந்த அந்த அருமையான பிரசன்னத்தை அவன் விரும்புவது கிடையாது. அடுத்ததாக நாம் ஐந்தாவதாக பார்ப்பது என்னவென்றால், அவன் குற்ற உணர்வுள்ளவனாகவே காணப்படுவான். ஆறாவதாக அங்கே அதற்கு முன்பாக அழகான ஒரு அருமையான சூழல் இருந்தது. இப்ப அவன் ஏதேன் தோட்டத்தில் இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. என்ன, அவன் குற்றம் செஞ்சிட்டான், விலகி ஓட பார்க்கறான். அவனுடைய வாழ்க்கையில அவன் அந்த குற்றமுள்ள உணர்வினால அவன் என்ன பண்ணுகிறான், அடுத்தது ஏழாவது வசனத்தில் பார்ப்பீர்கள், ஆனால் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அதாவது இதுல என்னன்னு சொன்னா, ஆத்ம மரணம் ஏற்பட்ட உடனே சரீர கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால சரீரத்தில் அவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல. சரீரத்தில் பிழை சரீரத்தில் காணப்பட்டாலும் அவர்களுடைய ஆத்ம கண்கள் செயல்பட்டது. இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, அந்த ஆத்ம கண்மை குருடாயிருச்சு. ஏன்னா டெட், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கவோ அறிந்து கொள்ளவோ விளங்கிக் கொள்ளவோ அவனால முடியாது. என்னதான் நம்ம அழகா பிரசங்கம் பண்ணினாலும், என்னதான் சத்தியத்தை சொன்னாலும், அவனுக்கு அதுல அந்த நாட்டம் இருக்காது, விருப்பம் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில அதை வெறுக்கிறவனாகவே காணப்படுவான். ஆகவே என்ன பண்ற, ஏழாவது வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அதாவது மதியனமா செய்யறான், அத்தி இலை போய் அவனை எந்த அளவுக்கு பாதுகாக்கும், அத்தி இலை உடை அவனுக்கு எவ்வளவு காலத்துக்கு இதா இருக்கும். ஆனா அவன் மதியனமாக, அவன் வெட்கப்படுகிறவனாக, குற்றமுள்ள உணர்வுள்ளவனாக இருப்பது நிமித்தமாக, ஆகவே அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்வான், குற்ற உணர்வு இருக்கிறதுனால சிலர் வந்து பாவத்தில் கடினப்பட்டு போய் கொண்டிருப்பார்கள், சிலர் வந்து சில ஆவிக்குரிய காரியங்களை செய்ய பிரயாசப்படுவார்கள். அதாவது மத ரீதியான காரியங்கள், சிலது நல்லது செய்து ஒருவேளை இதை செய்தா என் பாவம் நீங்குமா, அல்லது நான் புண்ணியஸ்தலத்துக்கு போனா என் பாவம், இப்படி ஏதோ விதமான பலவிதமான உணர்வுகளினால மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதை செய்யும்படியாக பிரயாசப்படுவார்கள். அங்கே ஆறாவதாக நாம் என்ன பார்க்கிறோன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவர்களை சந்திக்கிறார். இவங்க விலகி ஓடுறாங்க, ஆனா கூட அவர் கூப்பிடுறார். கூப்பிடும் பொழுது அவர்கள் வேறு வழி இல்ல வருகிறார்கள், அவர்களாக விரும்பி வரல. ஏன்னா தேவனை, அவருடைய இனிமையான பிரசன்னத்தை, அவருடைய காரியத்தை விரும்புகிற விருப்பம் இல்ல. அவர்களுக்குள்ளாக அந்த பாவம் என்கிற தன்மை புகுந்து கொண்டதுனால முதலாவது மனுஷனை தான் கேட்கிறார். ஏன்னா அவங்கிட்ட தான் அவர் சொல்லியிருந்தார் இதை செய்யக்கூடாது. அவனுடைய மனைவி வழிநடத்த வேண்டிய உத்தரவாதத்துல அவன் பொறுப்பாளி. எப்படி பாவமானது மரணத்தை கொண்டு வந்து அவனுடைய ஆத்மாவில் மரணத்தின் விளைவுகளை தான் நம்ம இப்ப பாக்கிறங்க. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, பத்தாவது வசனத்துல 9 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவன் மறைக்க முடியவில்லை. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். தேவனுக்கு இவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்தவர், அழகான தோட்டத்தில் வைத்தவர். ஆனா இப்பொழுது அவன் பயந்து ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான், பயந்து ஒளிகிறான். ஒரு ஆத்ம மரணம் உள்ளவன் அவனுடைய வாழ்க்கையில இனம் புரியாத பயம். நேற்று நான் ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு சகோதரிடத்துல போன் பண்ணார், பிரதர் நான் நீங்க எவ்வளோ நான் சத்தியத்தை கேட்கிறேன். அவர் பேசும்போதெல்லாம், பிரதர் நீங்க சரியான ஒரு சத்தியத்துக்குள்ள வரணும். இல்லை பிரதர், நான் அப்படித்தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, எனக்கு புரியலையே. அப்ப நான் சொன்னேன், நீங்க வாங்க பேசணும், உங்களுடைய ஆத்மாவில் நீங்க எப்படி இருக்கீங்கன்றது எனக்கு நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, வழி நடத்த வேண்டியது அவசியம். உன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு உறவு இல்லாத நிலையில் ஆத்ம மரணம் உள்ளவன் அவனுக்குள்ள இனம் புரியாத பயம், எதெடுத்தாலும் திகில், பயத்துக்குரிய விதங்களில அவன் ஒரு குற்றமுள்ள மனசாட்சியோடு கூட இந்த உலகத்தில் நடக்கிறவனாய் காணப்படுவான். அவனுக்குள்ள அந்த விசுவம், அவர் நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு இருக்காது. அப்ப என்ன பண்றான், அந்த தோட்டத்தில் அங்க நடக்கிற ஒரு காரியம், ஒரு அழகான பரலோகத்துக்குரிய ஒரு தோட்டத்தில் இந்த ஆத்ம மரணம் நேரிடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற அந்த சூழல் எல்லாம் மாறி போச்சு. என்ன பண்றான், அவன் பேசுகிறதை பாருங்கள். அப்ப ஆண்டவர் கேட்கிற 11 வசனத்துல, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயே என்றார். அதற்கு ஆதாம் என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், நான் தவறு செய்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும். பொதுவாக ஒரு இயற்கை மனிதன் இஸ் அன் அன்ரிப்பன்டன்ட் பர்சன், அவன் மனம் திரும்ப மாட்டான். என்னதான் சத்தியத்தை கேட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் சமாதானமினால வாழ்ந்தாலும் அவன் மனம் திரும்ப மாட்டான். சத்தியத்தை கேட்பான், சத்தியத்தை அறிஞ்சிருப்பான், பட் அவன் மனம் திரும்பவே மாட்டானுங்க. He will never repent. அவனுக்கு தெரியும், அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தெரியும், அவனுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும், அவனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள்னால அவன் சந்திக்கிற காரியம் எல்லாமே அவனுக்கு தெரியும், தெரியாம இருக்காது. ஆனாலும் He will never repent. மனம் திரும்பவே மாட்டான். அதான் ஏழாவது பார்க்கிறேன், அவன் மனம் திரும்பவே மாட்டானுங்க. ஒரு ஆவிக்குரிய செத்து போன மனுஷன், நீங்க என்னதான் செத்தாலும் அவனுக்குள்ள அவன் வந்து ஒரு அன்ரெஸ்பான்சிவ். இப்ப பாருங்க, ஒரு செத்து போன மனுஷன் காரியத்துல நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு செத்து போன சடலம் இருக்குதுன்னா அதை நீங்க போய் தட்டுறீங்க, அது ஹார்ட் கோல்டு, அது ஒரு மாதிரி அன்ரெஸ்பான்சிவ். நீங்க என்னதான் சொன்னாலும், தட்டுனாலும், எழுப்பினாலும் அது பதில் அளிக்காது. ஒரு ஆத்மா மரணம் உண்ட ஏற்படுது. ஒவ்வொரு ஆத்மா மரணத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் நேரிடுற காரியம் என்னன்னா, He will never respond. அவனாகவே மனம் திரும்பவே மாட்டான். தேவ ஆவியானவர் அந்த மறுபடியும் அந்த ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதி மனம் திரும்ப வைத்தால் ஒளி அவன் மனம் திரும்ப மாட்டான். மனம் திரும்பினை போல காணப்படுவான். சில காரியங்களை கூட அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுயநலமாக சில ஆதாயத்துக்காக, ஐயோ இந்த கஷ்டம் தீரணும், அந்த கஷ்டம் தீரணும், அதை சின்னது, அதை இது அறிக்கையிட்டு, இது அறிக்கை செட்டு, பட்டு ரியல் இவாஞ்சலிக்கல் ரிப்பன்டன்ஸ் வராது. அவனுக்குள்ள ஆண்டவருக்குன்பாக, ஆண்டவரே நான் ஒரு பாவிங்கிறத மனம் திரும்புதல் நம்ம வருகிற காலங்களில் பார்க்க போறோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? உண்மையான வேதபூர்வமான மனம் திரும்புதல் என்பது என்ன? வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்க இருக்கிறங்க. ஆகவே இவன் மனம் திரும்ப முடியல பாருங்களேன், மனம் திரும்ப மாட்டேங்கிறான், மனம் திரும்ப முடியல. அவன் என்ன பண்றான், ஐயோ ஆண்டவரே நான் செய்த காரியத்தை நீங்க தயவு செய்து மன்னிக்கணும்னு கேட்கல. அந்த என்ன பண்றான், எட்டாவது காரியம் பாயிண்ட் நினைக்கிறேன், எட்டாவதுல ஒருவேளை அந்த ஆர்டர் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆகல, ஏன்னா நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுனால. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், உடனடியாக அவன் என்ன பண்ணுகிறான், அவன் அந்த 12வது வசனத்தில், அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள். முதலாவது அவன் யார குற்றம் சாட்டுற, ஆண்டவரை குற்றம் சாட்டுற. ஆண்டவரே நீர் கொடுத்திருப்பார் இந்த மனைவி, அவள் தான் இதுக்கு காரணம், அதாவது உம்முடைய ஃபால்ட் இது, நீர் தான் இந்த பெண்ணை எனக்கு கொடுத்தீர், நீ கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு, நான் தனியா கூட இருந்திருப்பேன், தனியாவே இந்த உலகத்தை வாழ்ந்து நான் சுகித்திருப்பேன், ஆனா இப்படி நீங்க செய்தது உங்க தப்பு. முதலாவது ஒரு மரணம், ஆத்ம மரணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை தான் குற்றம் சாட்டுவான், அவன் தன்னைத்தான் மனம் திரும்ப மாட்டான். He will blame God. எதிர்த்தாலும், ஓ ஆண்டவர் தான் எனக்கு இப்படி செய்தாரோ, கர்த்தர் தான் எனக்கு இப்படி செய்தார். ஆகவே மனம் திரும்பாத ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, உடனடியாக அங்கே ஆண்டவரே நீர் மன்னியும் என்று சொல்லாம ஆண்டவரை தான் சொல்றான், ஆண்டவரே இது உம்முடைய ஃபால்ட். ஒரு ஆத்மா, அதாவது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இதுதாங்க நம்ம பார்க்கறது. என்ன, அவன் வந்து ஆத்ம மரணத்தோடு தான் பிறக்கிறான், ஆகவே அவன் மனம் திரும்ப முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். அவன் மனம் திரும்பவும் மாட்டான், மனம் திரும்பவும் முடியாது. அதுக்கு பதிலாக மனம் திரும்பாமல் என்ன செய்வான், மற்றவர்களை குற்றம் சாட்ட ஆரம்பிப்பான். ஆண்டவரே முதலாவது அவன் குற்றம் சாட்டுறது யாருன்னா, ஆண்டவரே குற்றம் சாட்டுவான். இது ஒருவேளை அவன் ஆண்டவர் பேரை சொல்லன்னா கூட, அவனுக்குள்ள ஏன் கடவுள் எனக்கு இப்படி செய்தார், ஏன் எனக்கு கடவுள் விதமான காரியங்களை, அவனுடைய உணர்வு பூர்வமான விதத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எனக்கு இப்படி செஞ்சார். அடுத்தது அவன் என்ன பண்றான், அந்த பெண்ணை குற்றம் சாட்டுகிறான். அந்த பெண்ணை அவன் தாம் எவ்விதமா சொல்றான், ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஆண்டவரே நான் செஞ்சது தப்பில்லை, நான் செய்தது தப்பில்லை. இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அவன் செய்த தவறை நியாயப்படுத்துவான். பாருங்க, மனம் திரும்பவும் மாட்டான், மற்றவர்களை குற்றம் சாட்டுவான், தான் செய்ததையும் அவன் நியாயப்படுத்துவான், நான் செஞ்சது சரி. ஏன் இன்னைக்கு நம்ம எவ்வளவு சத்தியத்தை போதிக்கிறோம், ஏன் ஜனங்கள் மனம் திரும்பல வரலன்னா, அவங்களுடைய ஆத்மாவில் இந்த ஜீவன் மறுபடியும் ஊதப்படாத விட்டமாக இம்பாசிபிள். சில மாற்றங்கள் நேரிடலாம், சில ரிஃபர்மேஷன்ஸ், இதுல நிறைய சர்ச்சஸ் சில இருக்கு, ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமான சில மாற்றங்கள் நேரிடும், சில சமுதாய மாற்றங்கள், சில ஒழுக்கத்தின் மாற்றங்கள். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, சில இந்துவில் இருந்து ஒரு கிறிஸ்துவ இதுக்கு வரும்போது கிறிஸ்துவத்தினுடைய சில படிகளை பின்பற்றுகிற சில நல்ல கிறிஸ்துவத்துக்குரிய பல காரியங்கள் இருக்கு, அதை பின்பற்றுகிற காரியம். அல்லது சில சமயம் ஊழியக்காரர்கள் கூட சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு பயப்படலனால அந்த ஊழியக்காரன் ஒருவேளை ரொம்ப கண்டிப்பா உள்ளவனா இருந்தால் அவனுக்கு பயப்படும். இப்படி பல விதமான ஒரு சன்மார்க்கன ரீதியான விதத்திலும் கூட அவர்களுக்குள்ளாக மாற்றம் ஏற்படுது, வேற உண்மையான மனம் திரும்புதல் வராது. ஆகவே அவங்க இந்த மாதிரி ஆத்ம மரணம் ஏறிடும் பொழுது அவன் மனம் திரும்ப மாட்டான், ஆண்டவரை குற்றப்படுத்துவான், அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்துகிறான், தன்னை நியாயப்படுத்துகிறான், நான் செய்தது சரி, நான் செஞ்சது ஒன்றும் தப்பு, நான் செய்யலையே ஆண்டவரே, நீர் கொடுத்தீர், ஆகவே நான் இதை செய்தேன், ஒன்றும் நான் பெருசா தப்பு செய்யல. ஆகவே ஆத்ம மரணம் நேரிடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னா கூட, எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டா கூட, அவர்கள் வந்து கேட்பாங்க. அப்ப ஒருவேளை ஐயோ தப்பான்னு கூட நினைப்பாங்க, ஆனா அடுத்தது அதே விதம் பழைய ரொட்டீன்ல போயிருவாங்க. ரியல் சேஞ்ச் வரவே வராது. இது தேவாவியானவர் செய்கிற மகத்துவமான ஒரு காரியம், அது பின்னால் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ஸ்திரீயின் பக்கமாக ஆண்டவர் திரும்புகிறார். ஸ்திரீயினிடத்தில் பார்த்து கேட்கிறாரு 13வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். அப்ப ஸ்திரீயாவது ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தான் செஞ்சேன்னு சொன்னாலா? இல்லை, அவள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவளும் ரெண்டு காரியம் செய்யறா. என்ன சொல்றன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சிச்சிருச்சு ஆண்டவரே, நான் வந்து ஒன்றும் தப்பா, சர்ப்பம் தான் என்ன, நீங்க பாருங்க இங்க எப்படி, நீங்க எதுக்கு ஆண்டவரே சர்ப்பத்தை போய் அனுமதிச்சீங்க, எதுக்கு இந்த சர்ப்பத்தை இங்க வந்தது, நீங்க அந்த சர்ப்பத்தை வர விட்டுருக்காம இருந்தா நான் வந்து அதனால வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். சர்ப்பம் தான் என்ன வஞ்சிருச்சு, சர்ப்பம் என்ன வஞ்சித்ததுனால நான் நினைச்சிட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னுட்டேன், ஆகவேதான் நான் புசித்தேன், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இதுல ஒன்றும் நான் பெருசா தப்பு செய்யலையே, நான் பெருசா ஒன்றும் இதுல வந்து பெரியான ஒரு அளவில் நான் செஞ்சதாக நீங்க நினைக்க வேண்டாம். பாருங்க, ஒரு மனம் திரும்பாத இருதயத்திட்ட நீங்க 100 வருஷம் சத்தியம் சொன்னா கூட மனம் திரும்ப மாட்டாங்க. 100 வருஷம் நீங்க இருக்கிற காஸ்பல் ப்ரீச்சர் இதுல பெர்ஃபெக்டிவ் பாஸ் ப்ரீச்சரை கொண்டு வந்தா கூட அவங்க மனம் திரும்ப முடியாது, மனம் திரும்பவே முடியாது. இன்னொன்னு என்னன்னா, அங்கே அடுத்த பாயிண்ட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க அந்த இடத்துல கம்ஃபர்டபிளா இல்லை. இவ்வளவு நாள அந்த தோட்டத்துல அருமையான ஒரு பரலோகத்தை, ஒரு பாவிய நீ பரலோகத்துல கொண்டு போய் வச்சா கூட அவங்க இருக்க மாட்டானுங்க, இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அவனால முடியாது, அவங்க அதாவது பரலோகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். என்ன அவனுடைய பாவ தன்மையினால, அதாவது வேதம் சொல்லுது அவர்கள் ஒளி வந்திருந்தும் ஒளியை பகைப்பார்கள், இருளை விரும்புவார்கள். வேதம் சொல்லுது படுத்தது என்னன்னு சொன்னா, இனி இவர்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியான துண்டிப்பு போயிடுச்சு. இவர்கள் அங்க இருப்பார்களானால் இந்த தோட்டத்தை வந்து இனி கம்ப்ளீட்டா மாறி போயிருச்சு, தோட்டத்தின் சூழல் மாறி போயிருச்சு, பரலோகம் வந்து நரகத்தை போல மாத்திட்டாங்க. பாவம் எப்பவுமே நம்மளை நரகத்துக்கு கொண்டு போறது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில பாவம் அவருடைய வாழ்க்கையை நரகமாய் மாற்றி விடுகிறது. பாவம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பத்துல நரகத்தை போல பண்ணிவிடுகிறது. எதிரியோ குடும்பங்களில இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த இடத்துல அங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் தொடர்ந்து அங்கே இருக்கும்படியான சூழல் அவர்களுக்கு இல்லைங்க. ஆகவே அவர்களாகவே அந்த இடத்துல இருக்க விருப்பம் இல்லை, விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தேவனை குற்றம் சாட்டுகிறார்கள், அங்கே ரெக்கன்சிலேஷன் ஒப்புரவாகுதுல ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை விட்டு அவங்க போறதுக்கு தான் பார்க்கறாங்க, ஆகவேதான் ஒளிஞ்சாங்க. வேற போக வழி இல்லை, தெரியல அவங்களுக்கு எங்க போறது ஒண்ணுமே தெரியாது. அங்க இருந்தாலும் தேவனுடைய பாவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்கிறவர்களாகவே காணப்படுவார்கள். ஒரு ஆத்மா மரணம் என்பது அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு தேவனுக்கு எதிரடையாய், அவன் ஆகவேதான் வேதம் சொல்லுது அவன் சத்துருவாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அந்த தேவ ஆவியானவர் மறுபடியும் அந்த ஜீவ சுவாசத்தை அதான் மறுபிறப்பு, அது நடைபெறாத மட்டுமாக அவனுடைய வாழ்க்கையில ஆத்மாவில் அவன் மரித்தவனாகவே இருக்கிறான். இப்ப அவனுக்கு அங்க இருக்க முடியாது, இருக்க முடியல. இப்ப ஏன்னா மிருகங்கள் எல்லாம் கூட இவனுடைய பாவத்தினால மிருகங்கள் பாதிக்கப்பட்டது, நிலங்கள் எல்லாம் ஆண்டவர் சபிக்கிறார் பாருங்களேன். அந்த இடத்த மனுஷனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவண்ணமாக இருக்கும்படியான ஒரு காரியமாக அல்ல. அவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம் அங்கே ஆண்டவர் சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குது. A God declared a curse on man. இந்த உலகத்தில் பிறக்கிற மனுஷன் ஒவ்வொருவனுமே தேவனால் சபிக்கப்பட்டவன், is a cursed man. ஏன் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருந்தும் ஏன் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், நெருக்கங்கள், மனக்கசப்பு, வெறுப்பு, சண்டை, சச்சரவு, நாடுகளுக்கு நாடுகள், உறவுகளில் பாதிப்பு, குடும்பங்களில் பாதிப்பு? ஏன்னா man is a cursed being. ஆகவே ஆண்டவர் என்ன பண்றார், அடுத்த காரியம் அவனை சபிச்சர்றார். அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு அருமையான பாத்திரமாக இருக்க வேண்டியவன், ஆகவே ஆத்மா மரணத்துக்குள்ளான வாழ்க்கை வாழுகிறதே தேவனுடைய சாபத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை தானே. ஒரு மனுஷன் தேவனால ரட்சிக்கப்படலனா he is a cursed man. அவன் தேவனுக்கு சத்துரு, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அவன் புறம்பாக்கப்பட்டவன். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில அவனை முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பார்க்கும் பொழுது அந்த பிசாசை சபித்த உடனே அங்கே அவனை சபிக்கிறார், அவளை சபிக்கிறார். அவனுக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் ஆழ்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரன் குதிங்காலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்படின்னு என்னன்னா புருஷன் மேல அன்பு இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா மனைவி புருஷனை ஆளுகை செய்ய பாப்பா, அதாவது ஏன் கை நான் சொல்றது நீ கேள், அவள் அறிந்தோ அறியாமல் என்ன பண்ணுவா, அவளுடைய ஆளுகை நிலைநாட்ட பாப்பா. எங்கேயாவது தப்பு செஞ்சா புருஷனை உடனே நீ இதை பாரு, நீ தப்பு செஞ்ச, அதை பண்ணன, இதை பண்ணன. அவே மனைவியானவள் வேதம் சென்றவண்ணமாக அவள் கர்த்தருக்குள் இணங்கும்படியான இணக்கம் அவள் ஆத்தம மரணம் அடைஞ்சதுனால அவளுக்குள்ள வராது, அவளுக்கு இருக்காது. சொல்ல போனா அவளுக்கு இருக்கவே இருக்காது. அவள் அங்கே எதிர்க்கிறவளை தான் காணப்படுவாள். ஆகவே உன் புருஷனை அங்க என்னன்னா இங்க பாருங்க, அப்பவே இன்னைக்கு ஏன் குடும்பத்துல கணவன் மனைவி, இன்னைக்கு பொதுவா குடும்பம் என்பதுதான் ஆண்டவர் முதலாவது உண்டாக்கின ஒரு அருமையான அமைப்பு. ஆனா இன்றைக்கு உலகம் எங்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் தாங்க, இங்க மட்டும் இல்லை மேற்கத்திய நாடுகளிலும், மேற்கத்திய நாடுகளே வெளியரங்கமாவே அவங்க டைவர்ஸ் பண்றது ரொம்ப சாதாரணமாயிருச்சு, சாதாரணமான ஒரு காரியம். அவன் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட வாழ முடியறதில்லை. சில சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ முடிவதில்லை. நம்ம அநேக குடும்பங்களில் கூட பார்க்கிறோம், மனைவியானவள் சப்மிட் பண்ண விரும்புறதில்லை, புருஷன் என்ன பண்றான், அவளை ஆதிக்கம் செலுத்த அவன் பார்ப்பான். அன்பு கூறுன்னு வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, புருஷனுக்கு நீ அடங்கி இருன்னு வேதம் சொல்லுது. கணவனானவன் என்ன பண்ண, அன்பு கூற வேண்டும். இது ரெண்டுமே இல்லாத பொழுது அங்க என்ன நடக்குன்னா, மனைவியானவள் புருஷனை அடக்க பார்ப்பாள், புருஷனானவன் மனைவியை ஆண்டு கொள்ள பார்ப்பான். எங்கேயே கான்ஃபிளிக்ட், இது வந்து என்னையோ எப்போ வந்ததுன்னு, இது தேவனுடைய சாபம் குடும்பங்கள் இல்லை, இன்றைக்கு தேவனுடைய சாபம். மனம் திரும்பாத ஒவ்வொரு இருதயத்து ஒரு குடும்பத்திலும் இதுதான் இருக்கும். நீங்க இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. ஒரே மாற்றம் என்னன்னா, மனம் திரும்புதல் தான். ஆகவே இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாக ஆண்டு அவனையும் சொல்றாரு 17வது வசனத்துல, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நீங்க போக போக உலகமானது, மனிதன் வாழக்கூடிய சூழல் மாறிட்டே இருக்குதுங்க. இன்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இத்தனை வருஷம் ஆனா மனுஷன் வாழ முடியாது, இத்தனை வருஷம் ஆனா தண்ணி இருக்காது, இத்தனை வருஷம் ஆனா இதாகும் அதாகும். இப்ப வெப்பத்தை நாம் பார்த்தோம், கடந்த ஆண்டு கூட பார்த்தோம், மனுஷனுடைய அந்த ஏறக்குறைய பாரிஸ்ல 1100 எத்தனையோ பேரு வெயில்னால செத்து போயிருக்காங்க. வெயில்னால பாரிஸ் அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஒரு காலம் விதமாக இந்த வெயிலின் கொடுமை தாக்காது. ஆனா இப்ப என்ன ஆகிப்போச்சு, 2 நாளைக்கு முன்னால சமீபத்தில் செய்தி, பாரிஸ்ல இருக்கிற 1150 இந்த மாதிரி பேரு வெயிலினாலே செத்து போயிருக்காங்க மேற்கத்திய நாடுகளில். காரணம் என்னன்னா, சீதோஷ்ண நிலைகள் மாறு, ஆண்டுக்கு ஆண்டு இனி மனுஷன் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது. இனி நீங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா, வெயில்ல மனுஷன் வெளியே கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். இன்னும் காலங்கள் போகும் பொழுது தண்ணீரற்ற நிலையில போகும்படியான ஒரு சூழல் ஏற்படலாம். இப்ப மனுஷனுக்கு மனுஷன், நாட்டுக்கு நாடு உறவுகளில பாதிப்பு, பிரச்சனை எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சமாதானம் இல்லை. இந்த பூமி மனுஷன் வாழ்வதற்கு ஏற்றதாக காலம் போக போக இருக்காது. ஏன்னா இது சபிக்கப்பட்ட பூமி, இது சபிக்கப்பட்ட பூமியில் வாழுகிற சபிக்கப்பட்ட மனிதர்கள், இதுதான் மனுஷனுடைய உண்மையான வீழ்ச்சியினுடைய நிலை. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார், 18ல், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ வந்து உனக்கு பூமி சாதகமா இருக்காது, அது உனக்கு இட் வோன்ட் பி ஃப்ரெண்ட்லி, அது உனக்கு எதிரடையாய் செயல்படுகிற காரியமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, இதையெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு, சாபத்தின் விளைவையெல்லாம் நீ அனுபவித்து, கடைசியில நீ மரித்து அந்த பூமியிலே நீ அடக்க மண்ணப்பட்டு மண்ணுக்கு மண்ணாவாய். இதுதான் ஆண்டவருடைய சாபத்தினுடைய காரியம். ஒரு அன்ரிப்பன்டன்ட் ஹார்ட்ங்கிறது, மனம் திரும்பாத இருதயம். ஆகவேதான் வேதம் அழகா சொல்லுதுங்க, அதாவது மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து பேசும் பொழுது ரோமர்ல பாருங்க, ரொம்ப அழகா அவர் பேசுறார். ரோமர் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது மட்டுமில்ல, ரோமர் 8வது அதிகாரத்துல அவன் மனம் திரும்பாத ஒரு, அதாவது அன்ரிப்பன்டன்ட் பர்சனுக்குள்ள இருக்கிற காரியம் என்னன்னா, அவர்களுக்குள்ளாக இருக்கும்படியான காரியத்தை 5வது வசனத்தில், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், அதாவது மறுபடியும் பிறக்காதலை குறித்து பேசுறார். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மறுபடியும் பிறந்தவனுடைய வாட்டான்ல என்ன இருக்கும், அவனுடைய காரியமா தான் இருக்கும். ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருப்பது, என்னுடைய வாழ்க்கையில் இதை செஞ்ச ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, பேசுறது ஆண்டவர் பிரியமா இருக்குமா, அவனுடைய சிந்தை எல்லாமே ஆவிக்குரிய சிந்தையா இருக்கும். அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். ஆனா மாம்சத்தில் வாழுகிறவன் மாம்ச சிந்தைதான். இப்ப ரெண்டு இதெல்லாம் சில கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தையாவும் இருப்பாங்க, ஆவிக்குரிய சிந்தை. அது ஆவிக்குரிய சிந்தை அல்ல, மாம்ச சிந்தை தான். அது ஆவிக்குரிய விதங்களில் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில வெளியான மாற்றங்களை ஒழிய உள்ளான மாற்றத்தின் பிரதிபலிப்போ விளைவோ அல்ல. ஏன்னா இங்க ஆண்டவர் அவர் பேசுறாரு 6வது வசனத்துல, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, இஸ் அன் எனிமிட்டி அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமாகவே அவன் வாழ்வான். அவன் ஆத்ம மரணம் இருக்கும் பொழுது அவனை நீங்க சொல்ல போனா அவங்ககிட்ட நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. வேதனை சொல்லுது அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு பாருங்க. ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது முடியாது, இம்பாசிபிள். அதாவது அவங்க ஆண்டவரா அந்த ஆத்மால அந்த மறுபிறப்பை ஏற்படுத்தாம போனா அவங்க வந்து கடைசியில அது ஆக்சுவலா நான் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் என்ன இட்டர்னல் டெத் அதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்குறோம். நம்ம மரணங்கிறத பற்றியே நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. கடைசியில் அந்த நித்திய மரணத்தில் அவங்க போகிற மட்டுமாக அதாவது நரகத்தில் போய் அவங்க அந்த இரண்டாம் மரணம்னு வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லுது இல்லைங்களா, போக மட்டுமாக அவர்களை மாற்றவும் முடியாது, திசை திருப்ப முடியாது. அவங்க கிறிஸ்தவர்லாம் இருப்பாங்க கூட, ஊழியம் கூட செய்வாங்க, கிறிஸ்தவர்லாம் இருப்பார்கள். ஆனா உண்மையான விதத்துல ஒருவேளை ஊழியக்காரன சபையை கூட நடத்துறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் மாம்ச சிந்தையினால வாழ்கிறவர்கள் தான். அவங்க உண்மையான கர்த்தருடைய அழைப்பும் இல்லை, ஊழியமும் இல்லை, அந்த சபையில மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல. அப்ப இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, அங்கே சொல்றாரு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அவங்க மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அதாவது நீ மறுபிறப்பு அடைந்திருந்தால், அப்படி ஆண்டவர் உனக்குள்ளாக மறுபடியும் அந்த ஜீவ சுவாசத்தை செத்துப்போன ஆத்மாவில ஊதி நீ மறுபிறப்பு அடைந்திருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல். நீ இன்னும் மாம்சத்துக்குட்பட்டவனா வாழ மாட்ட, ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். அப்படி கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருந்தா நீ மாம்சத்துக்குட்பட்ட வாழியார். நீ அந்த பழைய மனுஷ தன்மையிலேயே நீ வாழ்ந்துகிட்டு அதே அந்த மாம்ச சிந்தை என்ன நம்ம நேரம் முடிஞ்சு போச்சு. அதனால அதே மாம்ச சிந்தையில வாழ்ந்து அதே நிலையில போய் அதே விதமா இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருந்து மாம்சத்துக்குட்பட்ட வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து அப்படி வாழ மாட்டீங்க, அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில அங்கே 10ல் பாருங்க, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், அப்படி இருந்தா சரீரமானது, அதாவது பழைய மனுஷன் அந்த பாவத்தன்மை இருக்கு பாருங்க, சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. இப்ப என்னன்னா நமக்குள்ள ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ள ஆத்மா செத்து போய் சரீரம் உயிருள்ளதாக இருக்கிறது. ஆனா மறுபிறப்படைந்தால் அவன் சரீரம் செத்து ஆத்மா உயிருள்ளதாக வாழ்வான். இது நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆத்ம மரணம் என்று எப்படி பாவத்தினாலே, ஆகவே தான் அவர் அந்த ரோமர் 5வது அதிகாரத்தில் எழுதுறார். எங்க எழுதுறாரு, என்ன சொல்றாருன்னா அங்கே 12வது வசனத்தில், இப்படி ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் மரணம். இதுதான் உண்மையான. ஆகவே இந்த உலகத்துல நீங்க ரெண்டு கேட்டகரி சொல்லலாம். ஒன்று மறுபடியும் பிறந்தவர்கள், இன்னொன்று மறுபடியும் பிறவாதவர்கள், அந்த பழைய
ஆத்ம மரணத்தினாலே பிடிக்கப்பட்டவர்கள். மறுபடியும் பிறந்தவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மறுபிறப்படைந்து அவர்கள் ஆத்மால, அதாவது அவர்கள் உலகத்துக்குரியவர்களாய் வாழ மாட்டார்கள், ஆத்மத்துக்குரிய ஆண்டவருக்காக நான் எப்படி வாழுவது, அவருடைய காரியம் எப்படி பாழுது, அவருடைய சபை காரியமாக, அவருடைய ஊழியத்தின் காரியமாக, அவருக்கு பிரியமான எப்படி வாழுது, அவருடைய சத்தியத்தில் எப்படி நிலைத்திருப்பது, இன்னும் அவருக்காக நான் எப்படி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது, இப்படி எப்படி ஆண்டவருக்காக நான் வாழுவது, இந்த ஒரு வாஞ்சை அவர்களுடைய இது இல்லாமல் வரும். இல்லைன்னா என்ன ஆகுனா, இந்த மாம்சம் ஜீவன் உள்ளதாக இருக்கும், அது உயிர் உள்ளதாக இருக்கும், ஆனால் ஆத்மா செத்துருக்கும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்களே, இட்ஸ் வெரி கிளியர். இதில் வந்து வேறொரு மாற்றமே இல்லை. உனக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் உன் ஆத்மா ஜீவன் உள்ளதாகும், இந்த சரீரம் செத்ததாக இருக்கு. நீ உயிர்க்கப்படலைன்னா உன்னுடைய சரீரம் உயிர் உள்ளதாக, அந்த மாம்சம் உயிர் உள்ளதாகும், ஆத்மா செத்து போனதாக. ஆகவேதான் கிறிஸ்துவின் மரணத்தினால் என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்துவின் நீதி எப்படி ஆதாமனுடைய அந்த பாவத்தை நாம் சுதந்திரத்து கொண்டோமோ, இம்பியூட்டேஷன் சொல்லுவாங்க, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதாமனுடைய பாவத்தை நாம் சுதந்தித்துக் கொண்ட வண்ணமாக மறுபிறப்படையும் பொழுது கிறிஸ்துவின் நீதியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே வேதம் எந்த விதத்திலும், ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்போ, அப்ப நான் உண்மையாக மறுபிறப்படைந்த ஒரு நபரா, உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் மறுபிறப்படைந்திருக்கிறேனா, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆவிக்குரிய அளவில் நான் ஏதோ ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி கொண்டு வாழுகிறேனா, இந்த பழைய மனித தன்மை இன்னும் எனில் அப்படியே இருந்துகிட்டே இருக்குதா, உயிர் உள்ளதா இருக்கா, அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, உண்மையாலுமே தேவ ஆவியான, ஏன்னா ஆவியானவர் இருந்தால் தான் அந்த பலத்து, ஆவியானுடைய பலம் இருந்தால் தான் நீ பாவத்தை மேற்கொள்ளவே முடியும், இல்லைன்னா மேற்கொள்ள முடியாது. உன்னை அறியாமல் நீ பழையபடி அதே ஆளாக தான் இருப்ப, பழையபடி நீ அதே இதில் நீ போயிடுவ. ஆனால் பரிசுத்த ஆவி வேதம்ன்றது ரோமரில் ரொம்ப அழகாக, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை தான் சந்திப்பார்கள், ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவர்களை சந்திப்பார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியுமாக அவனுக்குள் வரும் பொழுது அவன் ஆவிக்குரிய அவன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு சரீரம் செத்ததாய், அதுல மாடிஃபிகேஷன், நாளுக்கு நாள் அவன் எப்படி வளருவான், எப்படி வளருவான், யாரை முன்குறித்தாரோ அவளை கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக, அவர்களுக்குள்ளாக ஆவிக்குரிய அந்த தாகம், அவங்கள பார்த்து நீங்க போட்டு நோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி இருப்பா அப்படி இருப்பா, நீ சர்ச்சுக்கு வரணும் அதுக்கு வரணும் இப்படி வரணும், ஏன்னா அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால அவர்களாகவே அவர்கள் ஆண்டவருக்கு நான் எப்படி பிரியமாய் வாழுவது, அவருக்கு ஏற்றவன் எப்படி வாழ, அந்த எப்படி இப்படி பாவத்தை செய்யறதுக்கு நம்ம எப்படி தானா வருது, இப்போ சாதாரணமாக இயற்கையான மனுஷன் பாவத்தை எப்படி மாம்சத்துக்குரிய இச்சைகளை பாவத்தை செய்யறதுல மற்றதுல அவன் எப்படி சாதாரணமாக அவனுக்குள்ள வந்துடுறவனமாக, ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளாக சாதாரணமாக ஆவிக்குரிய தன்மைகளுக்குரிய காரியங்கள் வரும். இதுதான் மறுபுறம், இதுதான் ஆண்டவருடைய ஆத்ம மரணம் இல்லாமல் மீட்கப்படுகிறது. அதாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களை மறித்துள்ளார், உங்களை உயிர்ப்பித்தார், யூ ஆர் ரிவைவ்ட், உயிர் பெற்றிருந்த வாழ்க்கை. ஆகவே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக ஜெபம் பண்ணுவோம், கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வேத சத்தியத்தை நாங்கள் சிந்திக்கும்படியா எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய வேதம் வெகு தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவனுடைய ஆத்மாவை குறித்தும் வெகு தெளிவாக ஆண்டவரே பிரித்து காட்டுகிறது. ஒரு ஆத்மா மரணத்தோடு பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு எதிர்க்கிறவனாகவே காணப்படுவான். உடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ள வருவது என்பது கூடாத காரணம், சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் மனம் திரும்புதல் வருவதில்லை. அவன் மற்றவர்களை குற்றம் சாட்டுவான் ஆனால் தன்னை நியாயப்படுத்துவான். ஆண்டவரே அவன் உருவத்தில் குற்றம் சாட்டுவான், அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பாவி என்பதை அவனால் உணர முடியாது, அவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவனால் உணர முடியாது, அவன் ஓடி ஒளிகிறவனாகவே ஆண்டுடைய காரியங்களை விரும்ப மாட்டான், அதை விட்டு விலகவே அவன் ஓடுவான். ஆகவே ஆண்டவரே நீ கடைசியில் அவன் அந்த இடத்துல இருந்த அவன் அதி அழிஞ்சு அழிக்கப்பட்டு போயிருவான்னு சொல்லி அவனை விட்டு வெளியே துரத்தி விட்டுகிறான். அவன் அந்த இடத்துக்கு அவன் ஏற்றவன் அல்ல, அங்கே ஒரு பாவி பரலோகத்துக்கு ஏற்றவன் அல்ல, ஆகவே அவனை திரும்ப உள்ள வராதபடிக்கு வேலி அடை அவனுக்கு அல்லது சுடர் ஒளி தூதர்களை வைத்து அவனை வெளியே துரத்தி பூமியை சபித்து அவனை அந்த சபிக்கப்பட்ட பூமியில சபிக்கப்பட்டவனாக அனுப்பினார். ஆகவே இந்த உலகம் பிறக்கிற ஒரு மனுஷனுமே ஒரு தேவனால் சபிக்கப்பட்டவனும் இந்த பூமியை சாபத்தீடானதுமா இருக்கிறது. ஆனாலும் கூடமுடி வேதனை வசனம், நாங்கள் நாம் பூமிக்கு உரியவர்கள் அல்ல, கீழானவைகளை மேலானவை நாடுங்கள், காண்கிறவர்கள் அல்ல காணாதல் மேல் நோக்கமாயிருக்கிறேன் என்று வச்சு. நம்முடைய குடியுரிமை இந்த உலகத்துக்கு அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்துக்குரியவர்களாக இருந்தால் என்று வேண்டும். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பரலோகத்து ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அவர்கள் ஒன்று ஒரு மனிதன் நரகத்தை நோக்கி எடுத்து அடி வைத்து போய்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில முடிந்து விடுகிறது. அவன் ஆண்டவரால் மறுபிறப்படைந்தவனான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்க்குன்பாக தன்னை தாழ்த்தி மறுபடியும் பிறந்திருப்பானான் அவன் மோட்சத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறான். ஆண்டவரே, இங்கு வருகிற ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில அந்த நிலைக்கு போக வேண்டாம். ஆண்டவரே, வேதம் பொய்யல்ல, நரக மோட்சம் என்பது பொய்யல்ல. இந்த உலகத்திலேயே ஏறக்குறைய மனிதன் நரகத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். இந்த வாழ்க்கையே ஒரு நரகமாகவே இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பிள்ளையாக மறுபடியறப்படைந்தால் பாவத்தின் மேல் வெற்றி, எல்லா வேளைகளிலும் விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம். ஆண்டவரே, ஆவியான மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று எவ்வளவாக ஒரு பெட்டியில் எடுக்கிறேன். மாம்சது ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வேற, மாம்சத்தின் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை வேற. ஆவியானவரை தொடர்ந்து பேசும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.